நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பம்பன் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பே. முரளிசங்கர் அவர்கள் காலநிலை மாற்றமும் நிலையான வேளாண்மையும் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு காலநிலை மாற்றமும் நிலையான வேளாண்மையும். அதனை பற்றி உரையாட நம்முடன் வந்திருப்பவர் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் பி. முரளிசங்கர் ஐயா. அவர்களை அன்போடு வரவேற்று இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் ஐயா.
வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் பி. முரளிசங்கர். நான் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றும் வழங்கிக் கொண்டிருக்கும் புதுகை பண்பலை நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் என் முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
விவாதத்தின் முதல் கேள்வியாக நாம் வைக்கும் கேள்வி, காலநிலை மாற்றம் என்றால் என்ன ஐயா?
காலநிலை மாற்றம், இது ஆங்கிலத்தில் கூறுவதென்றால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்று கூறுவார்கள். அதற்கு முன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பு நம் இந்த உலகத்தை பற்றியும் இந்த பூமியின் அமைப்பை பற்றியும் நாம் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலக மக்கள் தொகை சுமார் 7.2 பில்லியனிலிருந்து இன்னும் வரும் 2050களில் 9.2 பில்லியனாக அதிகரிக்க உள்ளது. அதனால் இந்த மக்கள் தொகை உயர்வு என்பது மிகவும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அதற்கு இணையான உணவு தேவையும் உணவு சார்ந்த மற்ற வாழ்வியல் அமைப்புகளும் மனிதனுக்கு இன்றியமையாத உள்ளது. அதை நாம் எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், அதில் எவ்வாறு தண்ணீரை பெறப்போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக வருங்கால தலைமுறையிற்கும் இன்றைய தலைமுறைக்கும் ஒரு கேள்வியாகவே உள்ளது. அதனால் நாம் காலநிலை பற்றி முதலில் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு காலநிலை என்பது கிளைமேட். கிளைமேட் என்பது அந்தந்த சூழல்களில் அந்தந்த இடங்களில் நிலவும் வெப்பநிலை, மழைப்பொழிவு, குளிர்நிலை இவைகளை சார்ந்த இருக்கும் ஒரு சாதாரண பூமியியல் அமைப்பாகும். இவை இடத்துக்கு தக்கன அல்லது நிலத்திற்கு தக்கன மாறுபடும். அதற்கு தக்கனதான் நம்முடைய வேளாண்மையும் விவசாயமும் உற்பத்தியும் அமையும். அதனால் இந்த காலநிலை என்பது மிகப்பெரிய ஒரு ரோல் பிளேயிங், என்னவென்றால் மிகப்பெரிய ஒரு சார்பு அமைப்பாக விவசாயத்தில் உள்ளது. இதனை சார்ந்த விவசாயம்தான் முழுமையாக வெற்றி பெறும் என்பது நம் முன்னோர்கள் கூறிய விஷயமாகும். ஆனால் இன்று காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே உள்ளது. இந்த காலநிலை மாற்றம் என்பது என்னவெனில், நம் நிகழும் சாதாரண வெப்பநிலையில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களாகும். வெப்பநிலை, குளிர்நிலை, மழைப்பொழிவு என்பது சரியான நேரத்தில் மழைப்பொழிவு இல்லாமல் போவது அல்லது மழை பொய்ப்பது, வெப்பநிலை உயர்வது அல்லது குளிர்நிலை அதிகரிப்பது அல்லது தேவையற்ற குளிர் மற்றும் இதனை சார்ந்த மண்ணியல் ஆர் நிலவியல் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள், இவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பயிரின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பின்வருவற்றில் காண்போம்.
காலநிலை மாற்றம் என்றால் எதனால் ஏற்படுகிறது?
காலநிலை மாற்றம் என்பது நம் பூமியில் மிகப்பெரும் காலநிலை மாறுபாடுகளும் காலநிலை சூழல்களும் உள்ளன. வடக்கே அண்டார்டிகா பகுதியிலிருந்து தெற்கே உள்ள பகுதிகள் வரை மிக மாறுபட்ட ஒரு காலநிலை மாற்றம் நிலவக்கூடிய அமைப்பாக இந்த பூமி உள்ளது. மற்றும் மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஒரு அமைப்பு சூழலாகவே பூமி மட்டும் உள்ளது என்பது மிக மிக சிறப்பான ஒன்றா ஒரு அமைப்பாகும். ஏனென்றால் இருக்கக்கூடிய 9 கோள்களிலே, சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த 9 கோள்களிலே பூமி மட்டும்தான் மனிதனின் வாழ்வியலையும் மனிதனின் தகவமைப்பையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு முழு முதல் பொருளாகவே விளங்கி வருகிறது. ஆனால் இன்று அதனை நாம் எவ்வாறு சீர்குலைக்கிறோம் என்பதில் மிகப்பெரிய பங்கு மனிதனுக்கு உள்ளது. இந்த காலநிலை மாற்றம் முதலில் எதனால் ஏற்படுகிறது என்பதை முதலில் பார்ப்போமானால், சுமார் 50 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய விவசாயமும் விவசாயம் சார்ந்த நிலங்களும் அதிகப்படியான பாரம்பரிய விவசாய முறைகளை பின்பற்றி வந்தது. பாரம்பரிய விவசாயிகள் முறைகள் பின்பற்றும் போது அவற்றில் அந்தந்த பகுதிகள் விளையும் பொருட்கள் அல்லது பயிர் வகைகள் இவற்றையே நாம் பயன்படுத்தி வந்தோம். ஆனால் இன்று புதிய ரக விதைகள், புதிய வகை மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள் இவை அனைத்தையும் பயன்படுத்தி இந்த மண்ணினை ஒரு வளமற்ற மண்ணாக மண்ணின் மலட்டுத்தன்மையாக்கும் ஒரு செயலை மனிதன் தொடர்ச்சியாக இந்த கடந்த ஒரு 50 ஆண்டுகளில் வர்த்தக மயமாக்கல் என்ற பெயரில் செய்து வருகிறான். இது மட்டுமல்லாமல் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தையான அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் திட்டத்தின் மூலம் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் இடங்களையும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய அல்லது வளப்படுத்தக்கூடிய பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய மரங்களை நாம் வெட்டி வீழ்த்திவிட்டு வருகிறோம். இதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு குறைந்து கொண்டே வருகிறது. சுமார் 1.3% கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் குறைந்து வருவதாக ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் இந்த ஆய்வறிக்கையின்படி பார்ப்போமானால், நாம் அதிகப்படியான மரங்களை அழிக்கும்போது இதனால் வெளியிடப்படும் ஆக்சிஜனின் அளவு குறைகிறது, மற்றும் நகரமயமாக்கலில் ஏற்படும் தொழிற்சாலை உற்பத்திகள், உற்பத்தி கழிவுகள் மற்றும் வாகன புகை போன்ற இவை அனைத்தும் வளிமண்டலத்தில் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த தாக்கமானது எவ்வாறு இருக்குமென்றால், அவை அதிகப்படியான புகை வெளியிடும்போது பச்சை வீடு வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கிறோம், இவற்றின் அளவு சுமார் 1.1%லிருந்து 1.7% அதிகரித்து வருகிறது. இந்த வாயுக்களின் அளவு அதிகரிக்கும் போது என்னவாகும் என்றால், நமக்கு வெப்பநிலை தானாக உயரும். இந்த கடந்த 25 ஆண்டுகளில் மட்டும் 1.3°C வெப்பநிலை உயர்கிறது. இந்த வெப்பநிலை உயரும்போது இதனுடைய தாக்கம் பூமி முழுவதும் இருக்கும். அதனால் ஏற்படும் சுற்றுப்புற மாற்றங்களில், அதாவது சூழல் மாற்றங்களில் என்னவெல்லாம் ஏற்படும் என்றால், அதிகமாக அண்டார்டிகா பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் உருகும், கடல் நீர்மட்டம் உயரும், வெப்ப அலைகள் தோன்றும், சுனாமி ஏற்படும், மற்றும் சுற்றுப்புற பூமி அமைப்புகளில் ஏற்படும் அடுக்குகளில் சில சில நகர்வுகள் மற்றும் பாறை அமைப்புகள் போன்றவற்றில் மாற்றம் ஏற்படும். இதனால் மண்ணின் தன்மை அதிகமாக பாதிக்கப்படும், நில அமைப்பு குறையும், பயிர் செய்யப்படும் பகுதிகளின் அமைப்பு வெகுவாக குறைந்து உற்பத்தி இழப்பு நேரடியாக மனிதனை தாக்கும். இதனால் எங்குமே பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். உலக அளவில் பசி குறியீடு அதிகரிக்க இதுவே முதல் காரணமாக உள்ளது. ஆகவே இந்த மாதிரியான நேரடியற்ற மறைமுகமான விளைவுகள் நம் மனிதனின் கண்களுக்கு தெரிவதில்லை. அவற்றை பற்றிய ஒரு சிந்தனைகளோ அறிவோ மனிதன் இல்லை. இதனால் மனிதன் செய்யும் தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறான். அதனால் காலநிலை மாறுபாடு அதிகரித்து வருகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு கண்டறிவது, எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
காலநிலை மாற்றத்தினால் விவசாயத்தில் ஏற்படும் விளைவுகள் என்னவென்றாயா?
காலநிலை மாற்றம் என்பது விவசாயத்தில் மட்டும் அல்ல, மனிதனின் வாழ்வியலிலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு காலநிலை மாறுபாடு என்பது மனிதன் குறிப்பாக ஒரு இந்த பூமியில் வாழ்வதற்கு குறைந்தபட்ச வெப்பநிலையாக 36°C இருக்க வேண்டும். அது அதிகரிக்கும் போது அதிக வெப்பமாக தெரியும், மற்றும் அது குறையும் போது அதிக குறைநிலையை கொண்டு குளிர்நிலையை சென்றடையும். இந்த மாதிரி சூழ்நிலை நம் சாதாரண நிலப்பரப்புகளில் ஏற்படும்போது என்னவாகும் என்றால், இவை மனிதனை மட்டுமல்லாமல் மற்ற ஜீவராசிகளான விலங்குகளையும் பாதிக்கும். ஸோ இந்த தாக்கமானது அதிகரித்து மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு நோய்களையும் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் காரணமாக மற்றும் பெரும் பங்கினை வகிக்கும் இந்த காலநிலை மாறுபாடு மற்ற சிலவித தாக்கங்களையும் ஏற்படும். மேலும் குறிப்பாக விவசாயத்தில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துமானால், விவசாயத்தில் நாம் அதிகமாக நம்பியிருப்பது இயற்கையாகும். எப்பொழுது மழை பெய்கிறதோ அப்போது நாம் விவசாயத்தை ஆரம்பிப்போம் அல்லது விதைக்க ஆரம்பிப்போம். இந்த காலநிலை மாறுபாடு ஏற்படும் போது என்ன ஆகும் என்றால், இந்த காலநிலை மாறுபாட்டினால் மழை பொழிவு சரியான நேரத்தில் இருக்காது, அல்லது மழைப்பொழிவு குறைவாக இருக்கும், அல்லது அதிக மழைப்பொழிவு இருக்கும். இந்த மூன்று விதமான காரணங்கள் மாறும்போது நம்மளுடைய நேரடி விவசாயம் பாதிக்கும். இந்த விவசாயம் எப்படி பாதிக்குமானால் நாம் தேர்வு செய்யும் பயிர் ரகங்களை பாதிக்கும், பயிர் வகைகளை பாதிக்கும், மற்றும் உற்பத்தி திறனை மெல்ல மெல்ல அவை குறைத்து மண்ணின் தன்மையையும் பாதிக்கும். இந்த மண்ணின் தன்மையை எவ்வாறு பாதிக்கும் என்றால், இந்த காலநிலை மாறுபாட்டினால் ஏற்படும் அதிகப்படியான வெப்பநிலை, இந்த வெப்பநிலை மண்ணினை ஒரு இறுக செய்து அவற்றின் மிருதுவான தன்மையை மாற்றி அவற்றின் ஊட்டச்சத்துக்களை அதிகப்படியாக இழக்க செய்துவிடும். இந்த ஊட்டச்சத்துக்களை அதிகப்படியாக இழக்க செய்வதால் மண்ணின் மலட்டுத்தன்மை ஏற்படும். அதனால் நாம் எந்த பயிர் செய்தாலும் மண்ணில் நமக்கு தேவையான உற்பத்தியோ தண்ணீரவையோ அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். இவையெல்லாம் நேரடியாக, ஆனால் மறைமுகமாக விவசாயத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், இவை மனிதனுக்கு உணவுப் பழக்கத்தை மாற்றமடைய செய்யும். இந்த உணவுப் பழக்கத்தை மாற்றமடைய செய்து மனிதனை சில உணவுகளுக்கு அடிமையாக்கிவிடும். அதனால் மனிதனின் உயிர் எவ்வாறு அமையும் என்றால், அவன் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து அந்த பகுதிகளில் ஏற்படும் நோய்களுக்கு ஆளாக நேரிடும், மற்றும் புதிய வகை நோய்களுக்கும் அவன் ஆளாக நேரிடும். எடுத்துக்காட்டாக கொரோனா. இந்த கொரோனா மனிதனின் நோய் எதிர்ப்பு திறனை முதலில் குறைத்து அவனை கொன்று விடுகிறது. இது ஆரம்பத்தில் என்ன காரணம் என்றால், ஒரு சீன பகுதிகளில் ஏற்பட்ட மாற்றமும் அதன் கிருமியின் தாக்கமும் உலகம் முழுவதும் பரவி இந்த பரவலை பெருந்தொற்றாக மாற்றி இன்று அனைவரையும் பலிகொண்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால் காலநிலை மாற்றம்தான்.
இப்போது கூடுதலாக நாம் என்ன தெரிய இருப்பது என்றால், நிலையான வேளாண்மையில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன?
நிலையான வேளாண்மை என்பதை இங்கு பெரிய கேள்விக்குறி மற்றும் அதனை பற்றிய மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. நிலையான வேளாண்மை என்பது ஒரு மனிதன் தினமும் 3 வேளை உணவு உண்ண வேண்டும். இந்த சூழ்நிலை அனைவருக்கும் இருக்கிறதா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. உலகளவில் இந்தியாவின் பசிக்குறியீடும் அதிகரித்து அதன் ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இங்கு வாழும் மனிதர்கள் அல்லது வாழும் மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கல்ல, எல்லாருக்கும் அல்ல, சில மனிதர்களுக்கு சரியான உணவு, சரியான இருப்பிடம், சரியான வாழ்வு அமையவில்லை என்பதே இதன் காரணமாகும். இது எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் அலசி ஆராயமானால், நிலையான வேளாண்மை உலக அளவில் ஒரு பெரிய கேள்வியாகவே உள்ளது. இந்த நிலையான வேளாண்மை ஏன் வேண்டும் என்பதுக்கு முதல் காரணம், இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய நாட்களில் முதல் பெரும் ஒரு முன்னோடி தொழிலாக இருப்பது விவசாயம் மட்டுமே. இந்த விவசாயத்தை நம்பியே உலக அளவில் 67% நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பிற நாடுகள் அதனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ அதனால் இந்த விவசாயத்தை எவ்வாறு நாம் பெருக்க வேண்டும், அல்லது அது உற்பத்தி திறனை எவ்வாறு அதிகரிக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய நோக்கிய நம்மளது முன்னேற்பாடுகளை தான் நாம் நிலையான வேளாண்மை அண்ட் விவசாயம் என்கிறோம். இந்த நிலையான விவசாயத்தில் நாம் நோக்கி அடைவோமானால், உலகம் மற்றும் இந்தியாவில் தன்னிறைவு வளர்ச்சி பெறும், உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடையும், இந்த பசிக்குறியீடு என்பதை இல்லாமல் இருக்கும், மற்றும் உற்பத்தியிலும் பொருளாதாரத்திலும் உலகத்தில் அனைவரும் பின்தங்கிய நிலை இல்லாமல் முன்னேறிய ஒரு சமூகமாக இந்த மனித சமுதாயம் மாறுபடும். இதனையே நிலையான விவசாயத்தின் முக்கிய கட்டமைப்பாக உள்ளது.
காலநிலை மாறுபாட்டிற்கும் நிலையான வேளாண்மைக்கும் உள்ள தொடர்பு, அதன் விளைவுகளும் கூறு.
காலநிலை மாறுபாடு ஒரு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஏற்படும் என்பதில்லை. இது அனைத்து பகுதிகளிலும், பூமியில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் நம் கண்களுக்கே தெரியாமல் பரவக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. ஏனென்றால், எங்கோ ஒரு இடத்தில் பனிப்பாறை உருகிறது, கடல் நீர்மட்டம் உயர்கிறது என்பதை நாம் செய்தியின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இதனால் என்ன ஏற்படுகிறது, அதன் பின்விளைவுகள் என்ன என்பது விவசாயத்தில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த காலநிலை மாறுபாடு அதிகரிக்கும் போது வெப்ப சூழ்நிலைகள் அதிகரிக்கும், வெப்ப சூழ்நிலையில் மாறுபாடுகள் ஏற்படும், மற்றும் பருவ காலத்தில் மாறுபாடுகள் ஏற்படும். இவை அனைத்தும் விவசாயத்தோடு தொடர்புடையது. ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் இதை விதைக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் இதை அறுவடை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடமாகும். இதில் ஆரம்பத்திலே நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் போது காலநிலை மாறுபட்டால் நாம் விதைப்பதையும் மற்றும் அறுவடை செய்வதையும் தள்ளி செல்கிறோம் மற்றும் அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் உற்பத்தி இழப்பு பெருமளவு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த உற்பத்தி இழப்பு எப்படி பாதிப்படைகிறது என்றால் இந்த காலநிலை மாறுபாட்டால் நாம் பயிர் செய்யக்கூடிய எப்பொழுதும் பயிர் செய்யக்கூடிய ரகங்கள் பயிர்கள் அவற்றிற்கு உகந்ததாக இல்லாமல் மாறிவிடும் மற்றும் புதிய வகை ரகங்களையும் புதிய வகை பயிர்களையும் நாம் தேர்வு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதனால் விவசாயிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது உலக மயமாக்கலில் விவசாயிகள் பெருமளவு மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களையே விதைகளுக்கும் மற்றும் விதை சார்ந்த அறிவியல் நுட்பங்களுக்கும் நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை விவசாயத்தில் ஏற்படுத்துகிறது, மறைமுகமாக ஏற்படுத்துகிறது. இந்த மறைமுக தாக்குதல் என்னவென்றால் விவசாயத்தில் மட்டுமல்ல விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நுகர்வோர்களான மக்கள் அனைவருக்கும் இதனை ஏற்படுத்துகிறது. ஏற்படுத்துதல் எவ்வாறு அமைகிறது என்றால் விவசாயத்தில் சரியான ஒரு பயிர்களை தேர்வு செய்யாமை, அதற்குண்டான ஒரு ரகங்களை தேர்வு செய்யாமை மற்றும் மண்ணின் மாறுபாடு நிலவமைப்பு மாறுபாடு இவை அனைத்தும் எவ்வாறு மாறுகிறது என்றால் ஒரு சரியான உற்பத்தியை மனிதனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு விடுகிறது. இந்த சூழ்நிலை கொண்டு விடும்போது அவன் எதிர்பார்த்த ஒரு லாபத்தினையோ அல்லது உற்பத்தியோ இல்லாமல் இழப்பு ஏற்பட்டு உலகம் முழுவதும் நாம் உணவு பங்கீடு பற்றி அதிகமாக பேசிக்கொள்கிறோம். இந்த உணவு பங்கீடு அல்லது உணவு சங்கிலி இவற்றில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு பசி குறியீடு அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறைவதில்லை.
இதனை சரி செய்வதற்கு அறிவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்?
கடந்த உலக உணவு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் 2020 ஒரு கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு எடுத்த முடிவுகளில் என்ன செய்தது என்றால் புது புது தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் புகுத்துவது எவ்வாறு மற்றும் வேளாண்மையில் காலநிலை சார்ந்த விவசாயத்தை ஊக்குவிப்பது எவ்வாறு என்பது போன்ற மிக பெரும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. அதற்கு ஏற்ப அந்தந்த பகுதிகளில் விளையும் ரகங்களை முதலில் தேர்வு செய்தல் அவசியம் மற்றும் அந்த ரகங்களை பாதுகாப்பதும் மிகவும் அவசியம் மற்றும் இவற்றினை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த பயிர் ரகங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பது அந்தந்த அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக கருதப்பட்டு அவற்றினை முன்னெடுத்து செல்கிறது. மற்றும் வேளாண்மையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உள்ளீடு செய்வது, புதிய வகை தொழில்நுட்பங்கள் என்பது மனிதனின் ஈடுபாடு இல்லாமல் புதிய வகை தொழில்நுட்பங்களான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆழ்ந்த கற்றல் டீப் லேர்னிங் மற்றும் மெஷின் லேர்னிங் எந்திர கற்றல் மற்றும் இயந்திரமயமாக்கல் மூலம் அதாவது ட்ரோன்ஸ் இவைகளை பயன்படுத்தி முதலிலேயே இப்போ விதைப்பது முதல் அறுவடை செய்வது வரை அல்லது அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்கள் வரை என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை உலகம் முழுவதும் ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தி வருகின்றன. அதன் மூலம் நாம் பார்ப்போமானால் ஒரு பயிர் நாம் செய்வோமானால் அந்த விதை எவ்வாறு உள்ளது, அந்த விதையின் தன்மை எவ்வாறு உள்ளது, அதனுடைய முளைப்புத்திறன் எவ்வாறு உள்ளது என்பதை முன்பே கண்டறிதல், கண்டறிவதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் சிறந்த விதைகளை தேர்வு செய்வது, சிறந்த ரகங்களை தேர்வு செய்வது, மேலும் அந்த காலநிலைக்கு சார்ந்த அல்லது காலநிலைக்கு உகந்த ரகங்களை தேர்வு செய்வது. காலநிலை சார்ந்த ரகங்கள் மீன் கிளைமேட்டிக் ரெசிலியன் வரைட்டிஸ் இவைகளை தேர்வு செய்வது, அவைகளை கண்டறிவது என்பது போன்ற மிகப்பெரும் ஆராய்ச்சிகள் உலக அளவில் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இதன் மூலம் குறிப்பாக இந்தியாவில் இதனை சார்ந்த ஆராய்ச்சிகளானது கோதுமை மற்றும் நெல் பயிர்களில் கண்டறியப்படுகிறது. இதனால் உற்பத்தி இழப்பு குறைக்கப்பட்டு உற்பத்தி மேம்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு காலநிலை சூழல் மாறுபாடும் அதனை தாக்காதவாறு இந்த வகை ரகங்கள் கண்டறியப்பட்டு அவற்றினை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்கிறது. அரசாங்கமும் மக்களும் இணைந்து இந்த வகை செயல்களில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக வேளாண் விஞ்ஞானிகள் இவற்றை பெருமளவில் உற்பத்தி செய்வதற்காக மக்களையும் அரசாங்கத்தையும் அதிகப்படியான வேளாண் பட்ஜெட்டுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவற்றை நாம் பெற இன்னும் வரும் தலைமுறையினருக்கு பெற இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
காலநிலை மாறுபாட்டை எவ்வாறு கண்டறிவது மற்றும் அதனை பற்றிய விழிப்புணர்வு எவ்வாறு ஏற்படுத்துவது?
காலநிலை மாறுபாடு என்பது மிகப்பெரும் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட எளிதாக கண்டறிய முடியும். அது எவ்வாறு என்றால், முதலில் நம்ம இப்போ இருக்கிறது மார்ச் மாதம் அப்படின்னா காலநிலை எவ்வாறு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிகப்படியான ஒரு வெப்பம் இருக்கும், ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்காது. எல்லோரும் தாங்கிக் கொள்ள முடிய ஒரு வெப்பம் தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய தகவமைப்பு அவ்வாறு தான் உள்ளது. இந்த மாதிரி சூழல்களில் நம்ம எங்கே போவோம் அப்படின்னா, குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் இவைகளை தேடி போவோம். ஆனால் என்ன ஆகும்னா, காலநிலை மாறுபாடு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய இந்த குளிர் பிரதேசங்கள் வறண்டு போய்விடும். அங்கு நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். நீர் பற்றாக்குறை அதிகமாக இந்த குளிர் பிரதேசங்கள் மட்டும் இல்லாமல் நாம் வாழும் சமவெளி பகுதிகளிலும் அதிகமாக இருக்கும். இந்த நீர் பற்றாக்குறையை எவ்வாறு சரி செய்வது என்பது நாம் பின்பார்ப்போம். ஆனால் இந்த காலநிலை மாறுபாட்டை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டுமானால் அவன் அதிகமாக காலநிலை மாறுபாடு பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவே பள்ளி படிப்புகளில் முதல் கல்லூரி படிப்புகள் வரை இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்பதை ஒரு பாடமாகவோ இல்லை அதனை சார்ந்த ஒரு வகுப்பறையாகவோ அல்லது அதனை சார்ந்த ஒரு ஒர்க்ஷாப் என்பார்கள், இதனாகவோ அல்லது ட்ரெயினிங்காகவோ அனைத்து மாணவர்களுக்கும் வளரும் தலைமுறையினருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் சமூக ஆர்வலருக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலருக்கும் இதை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலம் இதனை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக அரசு சில திட்டங்களை மக்களோடு இணைந்து செயல்படுத்த வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கடமை நம்மளது. அப்படியானால் இயற்கையை முதலில் நேசிக்க பழக வேண்டும். இயற்கையினோடு இணைந்த ஒரு வாழ்வை மக்களோடு இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைப்போமானால் அதற்கு உயரிய தொழில்நுட்பங்களை சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் உயரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. அந்த தொழில்நுட்பங்களை இங்கு எவ்வாறு கொண்டு வந்து சேர்ப்பது என்பதை இந்த அறிவியல் நமக்கு ஒரு பாடமாக இங்கு வழங்க வேண்டும். இதனை சார்ந்தே நம் வருங்காலம் அமைய வேண்டும்.
இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி காலநிலை மாற்றமும் நிலையான வேளாண்மை பற்றி தொடர்புகளை புதுக்கோட்டை பண்பலை நேயர்களுக்கும் விவசாய குடும்பத்தினர்களுக்கும் எடுத்துரைத்து அதனை பற்றி விளக்கங்களை கூறிய முனைவர் பி முரளிசங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்னை வரவழைத்து என்னை இங்கு கௌரவித்த புதுகை பண்பலைக்கும் மற்றும் இதனை சார்ந்த நேயர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இங்கு என்னிடம் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்ட மாணவர் திரு அருள்குமரன் அவர்களுக்கும் எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை காலநிலை மாற்றமும் நிலையான வேளாண்மையும் குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிய டாக்டர் பே முரளிசங்கர் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077955 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.